இனி அடுத்த பாடல். இவ்வாறு நிட்டை மேவப் பெறுவதற்கு அரிதாக இருக்கும் நிலையிலே ஞானாசிரியர் உபதேசித்துள்ள இந்த உபாயத்தினை கடைபிடித்து கருவிகளெல்லாம் துடிப்பட்டுக் கொண்டிருக்கும் சாக்கிர நிலையிலேயே கருவி கடந்த துரியாதீத அனுபவத்தினை ஆன்மா பெற்று நிற்கும் இந்த நிம்மல துரியாதீதம், அதாவது இந்த சாக்கிர அதீதம் ஆன்மா கைவிடப்பெருமையானால் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் சாக்கிரத்திலே அதீதத்தை புரிந்தவர்கள் என்று போற்றப்படும். சிவஞான போத உரையிலே நம்முடைய உரையாசிரியர் சுவாமிகள் ஆசிரியர் ஸ்ரீ மெய்கண்டதேவன் ஆயனாரை சாக்கிரத்தே அதீதத்தை புரியும் ஆசிரியர் என்று குறிப்பிடுவார். அப்படி சாக்கிரத்தே அதீதத்தை புரிபவர்களுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துரைப்பது வரக்கூடிய இந்த பாடல். சாக்கிரத்தே அதீதத்தை புரிவோர் என்று ஞானிகளிலே ஒரு வகையினர், ஞான நிட்டை அடைந்தோர் என்பவர்கள் இன்னொரு வகையினர் என்று இரண்டு வகையினராக அவர்கள் இருப்பதனை உரையாசிரியர் நம்முடைய உரையிலே குறிப்பிடுகின்றார்கள். அதாவது கருவிகரணங்களை எல்லாம் நீத்தவர்கள் அவர்கள் ஞான நிட்டை கூடியவர்கள் என்றும், கருவிகரண சார்போடே வந்து நிர்மல துரியாதயத்திலே இருப்பவர்களை சாக்கிரத்தை அதிகத்தை புரிந்தவர்கள் என்றும் உரையாசிரியர் தெரிவிக்கின்றாரோ என்று தோன்றுகின்றது. ஏனென்றால் ஞான நிட்டை மேவினாரோடு ஒப்ப இவர்களும் சிறந்தவர் ஆவர் என்று உரையிலே குறிப்பிடுகின்றார்கள். ஆகையினாலே இந்த ஞான நிட்டை உடையோர் சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தோர் என்று இரண்டு நிலைகள் இருக்குமேயானால் அவற்றை நுணுக்கமாக வேறுபடுத்தி அறியும் ஆற்றல் அடியனுக்கு இல்லை. இது மிகப்பெரிய செய்தியாகும். இது இரண்டிற்குள்ள வேறுபாடு அடியனால் உணர்த்தும் திறனுடையது அன்று, அடியன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இப்பொழுது சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்களுடைய அருமை பெருமைகளை நாம் எடுத்துரைக்கின்ற இந்த பாடலை காண்போம். சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் உலகில் சர்வசங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள், இவர்கள் பாக்கியத்தை பகர்வதையன் இம்மையிலே உயிரின் பற்றறுத்து பரத்தையடை பராவசிவர் அன்றோ, ஆக்குமுடி கவித்து அரசாண்டு அவர்கள் அறிவையரோடு அனுபவித்தங்கு இருந்திடனும் அகப்பற்றற்று இருப்பர் நோக்கி இது புரியாதோர் புறப்பற்றாலும் நுழைவர் பிறப்பினின் வினைகள் நுங்கிடாவே என்பது இந்த அருமையான பாடல். சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் பதவுரையை நாம் பார்ப்பது நலம்பயக்கும். ஏன்னா பொழிப்புரை வந்து கருத்து சாரமாக சுவாமிகள் அருள் இருக்கின்றார்கள். பதவுரையை பார்க்கலாம். சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் என்ன, போன பாடல் அதான் சொல்லப்பட்டது. பசுகரணங்கள் சிவகரணங்களாக விளங்கக்கூடிய நிலை அதான் சாக்கிரத்தை அதீதம். அதை பதவுரை ஆசிரியர் கடைபிடித்து கூறுகின்றார். சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் இஞ்ஞனம் பசுகரணம் சிவகரணமாக துண்ணிய சாக்கிரத்தை நின்று கொண்டுதானே கரணம் கடந்த அதீதத்தை புரிந்தார். அப்புறம் பாடல் என்ன வருது, உலகில் சர்வசங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள். உலகில் சர்வசங்க நிவர்த்தி வந்த சகோதரர்கள் இவ்வுலகின் கண்ணே கருவிகளின் நீங்கி நிட்டை மேவினாரோடு ஒப்ப சிறந்தவரே ஆவர். அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா, ஞான நிட்டை உடையவர்கள் கருவிகளின் நீங்கி சிறந்தோராக திகழ்கின்றார்கள், இவர்கள் கருவிகளோடு இருந்து கொண்டே சிறந்தோராக திகழ்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. ஆனால் இவர்கள் கருவிகளோடு இருந்து கொண்டு சிவானந்தத்தை நுகர முடியாது, அதை வருகின்ற அதிகாரத்திலே சொல்ல வருகின்றார் ஆசிரியர். அதனாலே இந்த ரெண்டுக்கும் உள்ள நுணுக்கமானது நாம் நன்கு குருவர்களாலே உரையாசிரிய குருவர்களை மேலும் மேலும் சிந்தித்து நாம் தெரிய வேண்டியதாக உள்ளது. ஆக இந்த இடத்தில்தான் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் உலகில் சர்வசங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள் என்று சொல்லும் பொழுது, சாக்கிரத்தை அதீதத்தை புரிகின்ற ஞானிகள் எல்லாம் கருவிகளை நீத்து ஞான நிட்டை கூடியவர்களோடு ஒப்ப சிறந்தவர்கள் என்று சொல்கின்றார். இவர்கள் பாக்கியத்தை பகர்வது என் இவர்கள் முற்பிறவி செய்த சிவபுண்ணிய பேற்றை சொல்ல ஒண்ணாமையன், எப்படி சொல்ல முடியும் அவர்களுடைய பாக்கியத்தை. இம்மையிலே உயிரின் பற்றறுத்து இம்மைக்கண் உயிர் பற்று நீங்கி பரத்தை அடை பராவசிவர் என்றோ சிவத்தை பொருந்தி இரண்டர நிற்கையால் சஞ்சரிக்கின்ற சிவமே ஆவர். ஆக இந்த சாக்கிரத்தை அதீதத்தை புரிவோர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் பற்றறுத்து பற்றற்றானுடைய திருவடியோடு கூடி அந்த சிவமாகவே திகழ்பவர்கள், ஆகையினாலே இவர்கள் நடமாடும் சிவமே ஆவர் என்று கூறுகின்றார். சந்திருக்கின்ற சிவமே ஆவர். அவர்கள் ஆக்குமுடி கவித்து அரசாண்டு அறிவையரோடு அனுபவித்து அங்கு இருந்திடும். ஆகவே இவர்கள் நடமாடும் சிவங்கிற அந்த உண்மை அறிந்தவர்கள், அதுதான் சொல்றார். அவ் உண்மை அறிந்தார், இவர்கள் நடமாடும் சிவங்கிற உண்மை அறிந்தவர்கள் என்ன கருதுவார்களா, ஆக்கப்பட்ட முடியினை காணிந்து அரசாட்சி செய்து அறிவையரோடு இன்புற்று இருந்திடனும், இவர்கள் அரசராக இருந்து அரச போகங்களை எல்லாம் யாரே இந்த சாக்கிரத்தை அதிகத்தை புரிந்த ஞானிகள் இருக்கின்றார்களே, இவர்கள் அரசராக கூட இருக்கலாம். அரசராக இருந்தால் உலக போகங்கள் நிறைய அனுபவிக்கக்கூடிய நிலை அது. இருக்கலாம், சோகங்களை எல்லாம் அனுபவித்திருக்கலாம். இருந்தாலும் அகப்பற்று அற்று இருப்பர், அகப்பற்று நீங்கினவரே ஆவர். புறத்தை அவர்கள் இந்த பற்றுகளை சோய்வது போல தோன்றலாம், ஆனால் அகப்பற்று அவர்களுக்கு கிடையாது. ஞான நிட்டக்கூடியவர்களுக்கும் அப்படித்தான் சொன்னார் இல்லையா? அது மாதிரி இங்கு சொல்கின்றார் ஆசிரியர். அகப்பற்று நீங்கினவரே ஆவர். ஆகலின் உண்டு உடுத்தி பூசி முடித்து செய்யும் தொழில் ஒப்புமையை பற்றி அவரை உலகத்தாரோடு வைத்து என்னற்க. உலகத்தார் வந்து உண்பதிலும் உடுப்பதிலும் பூசுவதிலும் மிகுந்த ஆர்வமுடையவர்கள், போக வேட்கை உடையவர்கள். இவர்களும் அதே செயல்களை செய்வது போல காட்சிப்படலாம். அந்த புறத்தோற்றத்தை மட்டும் வைத்துக் கொண்டு உலகத்தாரோடு இவர்களையும் ஒப்ப வைத்து எண்ணக்கூடாது என்று அறிவுறுத்தி வருகின்றார். நோக்கி இது புரியாதோ, அதாவது சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்து அகப்பற்றினை நீக்கிக் கொள்ளாதவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் புறப்பற்றிலிருந்து நீங்கியிருந்தாலும், அதான் நோக்கி இது புரியாதோர் புறப்பற்று அற்றால், புறப்பற்று அற்றாலும் சொன்னதனால நோக்கி இது புரியாதோர் சொன்னவர்கள் அகப்பற்று நீங்காதவர்கள் என்பது பெறப்படுகின்றது. நம்ம சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தால்தான் அகப்பற்று நீங்கலாம். அப்படி அகப்பற்று நீங்காமல் புறப்பற்று மட்டும் நீங்கிய அளவிலே இருப்பவர்கள் ஆராய்ந்து இவ் அகப்பற்று நீங்காதோர் புறப்பற்று நீங்கினும், புறப்பற்று அற்றாலும் புறப்பற்று நீங்கினும் வினைகள் நுங்கிடாவே. வினைகள் ஏறுதலில் என்ன அகப்பற்று இருக்கு? அந்த கரணங்கள் வேலை செய்கின்றன. ஆகவே வினைகள் ஏறுதலின் திறப்பினின் நுழைவர், திறப்பினை அடைவர் என்க. அதனாலே புறப்பற்றும் கொண்டிருப்பவர்கள் அது சந்தேகமே வேண்டாம், அவர்களுக்கு பிறவி உண்டுங்கிறதுல. புறப்பற்றை விட்டு அகப்பற்று மட்டும் கொண்டவர்கள் பிறவியின் அடைவர். ஒன்றும் இல்லை, அந்த அகப்பற்றும் நீங்கும் பொருட்டு அதற்கேற்ற பிறவியிலே சுவாமி செலுத்துவார், செலுத்தி அந்த அகப்பற்றை நீக்குவார். படிப்படியா தான் நீங்க முடியும். ஆகவே கொஞ்சம் அந்த கரணங்கள் நமக்கு வந்து சேட்டை பண்ணுதுங்கிறதுக்காக புறப்பற்றுல புகுந்துருவோம் சொல்லிட்டு புகுந்து விட வேண்டாம். அந்த அகப்பற்று கொஞ்சம் நீங்குவதற்கு அரிதா இருந்தார், அதை நீங்குவதற்கேற்ற பிறவியில செலுத்தி நீக்குவார். இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த அகப்பற்று நீங்கியவர்களுக்கு மேற்கொண்டு பிறவி கிடையாது. அவர்கள் வந்து புறப்பற்றில் இருப்பது போல காட்சிப்படலாம். சாக்கிரத்தை அதிகத்தை புரிந்தவர்கள் புறப்பற்றில் அவர்கள் இருப்பது போல காட்டிக்கொண்டே என்ன, அவர்கள் அகப்பற்றிலிருந்தே நீங்கி இருக்கின்றார்கள். ஆக இதுல வந்து ஒன்று புரிந்து கொள்ள வேண்டியது என்று சொன்னால், புறப்பற்று இல்லாமல் ஒருவர் அகப்பற்றோடு இருக்கலாம், சரிதானா? புறப்பற்று இல்லாமல் ஒருவர் அகப்பற்றோடு இருக்கலாம். ஆமா, அதுதான் வந்து இங்க சொன்னது. நோக்கி இது புரியாதோர் புறப்பற்று அற்றாலும் சொன்னது அதுதான். புறப்பற்று இல்லாமல் இருக்கலாம், ஆனா அகத்துல ஆசைகள் இருக்கலாம். ஆனா எது இருக்க முடியாது அப்படின்னா, அகப்பற்றே இல்லாமல் புறப்பற்று என்பது வராது. அகப்பற்றே இல்லாமல் புறப்பற்று என்பது வராது. ஆனா இங்க இந்த ஞானிகளுக்கு என்ன, அரசாட்சி அறிவையர் போகம் இந்த மாதிரி புறப்பற்று எல்லாம் இருக்குதே, இவங்களுக்கு அகப்பற்று இல்லையேன்னு சொன்னா, புறப்பற்று இருப்பது போல ஒரு தோற்றம் தான் அவர்களுக்கு. உண்மையில் அந்த புறப்பற்று கிடையாது, ஏன்னா அகப்பற்றே அவர்களுக்கு கிடையாது. ஆகையினால் இவர்களுக்கு புறப்பற்று இருப்பதாக காணப்படுவதுனா ஒரு தோற்றம் தான். யாருக்கு அகப்பற்று இல்லையோ அவர்களுக்கு புறப்பற்றும் உண்மையிலே இல்லைதான், ஆனா இருப்பதாக தோன்றுகிறது. அது உண்மை அல்ல என்பதற்கு தான் அகப்பற்று அவர்களுக்கு கிடையாது என்று ஆசிரியர் வலியுறுத்துகின்றார். ஆகவே இவர்கள் ஓய்வதில்லை. ஞானநெட்டையுடையவர்களுக்கு சொன்ன மாதிரிதான் இவர்களுக்கு நாம் கொள்ள வேண்டும். அவர்களைப் போல இவர்களும் சர்வசங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள் என்று சொல்கின்றார். சர்வசங்க எல்லா கருவிகளோடும், சங்கம்னா கூட்டம், எல்லா கருவி கூட்டங்களுடைய பற்றையும் விட்டவர்கள் சர்வசங்க நிவர்த்தி என்று அருமையான சமஸ்கிருத சொல்லாட்சி இடம்பெற்றுள்ளது. இப்போ வந்து பொழிப்புரையை பார்க்கலாம். இஞ்ஞனம் பசுகரணம் சிவகரணமாக துண்ணிய சாக்கிரத்தின் நின்று கொண்டுதானே கரணம் கடந்த அதீதத்தை புரிந்தார். கருவிகளின் நீங்கி நிட்டை மேவினாரோடு ஒப்ப சிறந்தாரே அவர். அவ்வுண்மை அறிந்தார். உண்டு உடுத்து பூசி முடித்து செய்யும் தொழில் ஒப்புமையே பற்றி அவரை உலகத்தாரோடு வைத்து என்னற்க என்பதா? ஆகையினாலே சாக்கிரத்தை அதீதத்தை புரிபவர்களுடைய பெருமையை உணர்ந்தவர்கள் என்ன செய்யக்கூடாது? அவர்களை வந்து உலகத்தாரோடு ஒப்ப வைத்து எண்ணக்கூடாது. புறத்தொழில் மாத்திரையே கண்டு அது பற்றி எண்ணக்கூடாது. பராவசிவம் வந்ததே, பராவசிவம் இரண்டாம் அடி பிற்பகுதியில பற்றருக்கு பரத்தை அடை பராவசிவர் என்றோ. இந்த பராவசிவர்ல பராவுதல் என்பது சஞ்சரித்தல், அதாவது நடமாடுதல். பராவுதல் சஞ்சரித்தல், இதனானே அஞ்ஞனம் முயன்றாரது பெருமை கூறப்பட்டது. அஞ்ஞனம் முயன்றார்னா என்ன? போன பாடல் சொன்னார் இல்லையா, துண்ணிய சாக்கிரம் அதனில் துரியாதீதம் தோன்ற முயல். சாக்கிராவத்தையிலேயே நிம்மள துரியாதீதாவத்தையை அடையக்கூடிய ஒரு தன்மையை முயல்வாயாக, முயல் அப்படின்னு ஆசிரியர் சொன்னார், முயல்வாயாக. அப்படி ஆசிரியர் வழி நின்று முயன்றவர்கள் யாரே? அவர்கள் தான் சாக்கிரத்தை அதிகரித்து புரிந்தவர்கள். அவருடைய பெருமை இந்த பாடலில் கூறப்பட்டது என்று சொல்கின்றார் ஆசிரியர். இதனானே அஞ்ஞனம் முயன்றாரது பெருமை கூறப்பட்டது. சரி, ஞான நிட்டை உடையவர்களுடைய பெருமையினே இரண்டு பாடல்களிலே ஆசிரியர் கூறினார். ஞானமதில் ஞான நிட்டை உடையோருக்கு என்று தொடங்கிய பாடலிலும், தேசமிடம் காலம் திக்கு ஆசனங்கள் இன்றி என்ற பாடலிலும் கூறினார். அதுக்கப்புறம் நிட்டை மேலது அடிதாக இருந்தார், அதற்கு சாக்கிரத்தை அதிதத்தை புரிதலாகிய ஒரு வழியை காட்டி அதை சாதித்தவர்களுடைய பெருமையினை இந்த பாடலிலே கூறியிருக்கின்றார். இப்ப வந்து இதுல வந்து ஞான செய்திகளை எல்லாம் விரிவாகவே எடுத்துரைத்திருக்கின்றார் ஆசிரியர். என்ன எட்டாம் சூத்திரத்தில் என்ன சிந்தித்தல், தெளிதல், நிட்டை, அப்புறம் நிட்டை கூடியவருடைய பெருமை, அந்த நிட்டைக்கு உபாயம், அதுல சாக்கிரத்தை அறிவித்து புரிதல் ஒரு வகை, அதை சாதித்தவருடைய உபாயம், அதை சாதித்தவருடைய பெருமை என்று இப்படியெல்லாம் விரிவாகவே சொல்லியிருக்கின்றார். ஆனாலும் எல்லாவற்றையும் தொகுத்துத்தான் சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். இவற்றையெல்லாம் வகுத்து, அதாவது சிந்தித்தல் மட்டுமே விரிவாக சொல்ல வேண்டியது, அதுக்கு சூத்திரம் அதிகரணம் வச்சு விரிவாக சொல்ல வேண்டியது, அதே மாதிரி தெளிதலும் விரிவாக சொல்ல வேண்டியது. ஆசிரியர் இங்க வந்து ஒவ்வொரு பாடல்கள் அவற்றை சொல்லியிருக்கின்றார். ஆகவே இங்கு தொகுத்து கூறியுள்ளார், வரக்கூடிய சூத்திரங்களால் விரித்து கூறப்படும் என்று உரை ஆசிரியர் நமக்கு தெரிவிக்கின்றார். ஏன்னா இங்கு ஞானத்தை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டது. ஆகவே கேட்டல் என்ற அளவில் நிற்காமல் சிந்தித்தல், தெளிதல், நிட்டை எல்லாவற்றையும் தொகுத்து சொன்னார். அதாவது இங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட செய்தி என்ன, அதான் அதிகாரம். திருக்குறள்ல பொறையுடைமை அப்படின்னா அதில் உள்ள 10 குறளையும் பொறுமையை பத்தி தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அங்க பொறுமை தான் அங்க அதிகாரப்பட்டு வருது, ஒரே கருத்து தான் தொடர்ந்து வருதல், அது அதிகாரப்பட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க வந்து இந்த எட்டாம் சூத்திரம் இரண்டாவது இடத்துல ஞானம் குறித்த செய்திகள் தான் வந்து விரிவாக வருகின்றன. அதனால சொல்றார், ஞானம் அதிகாரப்பட்டமை பற்றி, ஞானம் அதிகாரப்பட்டமை பற்றி ஈண்டு கேட்டலுடன் வைத்து ஒருவாற்றால் தொகுத்தோதிய இன்னொரு அண்ணவை எல்லாம், இன்னொரு அண்ணவைனா அந்த சிந்தித்தல், தெளிதல், நிட்டை, நிட்டை கூடியவருடைய பெருமை இவையெல்லாம் நம்ம கேட்டலுடன் வைத்து ஒருவாற்றால் தொகுத்தோதிய இன்னொரு அண்ணவை எல்லாம் வருகின்ற சூத்திரங்களால் விரித்து கூறப்படும். வரக்கூடிய சூத்திரங்கள் 9, 10, 11 சூத்திரங்களால் விரித்து கூறப்படும். ஆக புறச்சமையல் எழுநின்றும் ஒரு பாடல் தொடங்கியது, நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பாடல் தொடங்கி இந்த சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள், சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் இந்த பாடல் வரைக்கும் உள்ள எல்லா பாடல்களும் இரண்டாம் அதிகரணம். புறச்சமய நெறி என்பது முதல் இத்துணையும் இரண்டாம் கூற்றை தெரித்து உணர்த்தியவாறு. ஆக இரண்டாம் கூறு என்பது சூத்திரத்தினுடைய இரண்டாம் கூறு, அதுதான் வந்து இரண்டாம் அதிகரணமாக வைக்கப்பட்டுள்ளது. அது முதல் அதிகரணத்தின் முடிவிலே ஆசிரியர் சொல்லியிருந்தார் அல்லவா, இரண்டாம் கூறு என்ன என்பதை முதல் அதிகரணத்தின் முடிவிலே ஆசிரியர் சொல்லியிருந்தார். மண்ணும் அருளால் உணர்த்தி என்பதுதான் இரண்டாம் கூறு. சூத்திரத்தை நான் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனும் என் மகன் நீ என்று அவரை பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமாபோல் துண்ணிய ஐங்குல வேடர் சுழலிற்பட்டு பேணுமாபோல் வர சொன்னது உவமை இல்லையா. அவர் துண்ணிய ஐங்குல வேடர் சுழலிற்பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொல்லுயிரை மண்ணும் அருட்குருவாகி வந்து அவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடிக்கி வைப்பான். இதுல குருவாகி வந்து உணர்த்தி என்பது முதல் அதிகரணம், அந்த குரு தான் முதல் அதிகரணம். இரண்டாவது வந்து மண்ணும் அருளால் உணர்த்தி, மண்ணும் அருள் என்பது இறப்பில் தமம்னு பார்த்தோம், சூத்திரத்தை காணும்போது பார்த்தோம். அந்த மண்ணும் அருளால் உணர்த்தி என்ற அந்த கூறுதான் இந்த இரண்டாம் அதிகரணம் மிக விரிவானது. இத்தனை செயல்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இரண்டாம் அதிகரணம், இந்த விரிந்த இரண்டாம் அதிகரணம் திருவருளாலே நிறைவேறி இருக்கின்றது. 25 செயல்கள் இந்த இரண்டாம் அதிகரணத்தில், இந்த இரண்டாம் அதிகரணமானது 22 செயல்கள் கொண்ட இந்த விரிவான அதிகரணம் நிறைவு செய்துவிட்டோம். ஆகவே எட்டாம் சூத்திரத்திலே நாம் பெரும்பகுதியினை முடித்திருக்கின்றோம் என்று சொல்லலாம். இப்பொழுது மூன்றாம் அதிகரணம், இது சூத்திரத்தினுடைய எந்த கூறு என்பதை முதலிலே தெரிந்து கொள்வது நலம்பயக்கும். அதாவது துண்ணிய ஐம்புல வேட சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொல்லுயிர் என்ற அந்த பகுதி தான், அதுதான் மூன்றாம் கூறு. ஐம்புலங்களாகிய வேடர்களுடைய சூழலிலே பட்டு உயிரானது துணைவனையும் அறியாது துயருகின்றது. துணைவனையும் அறியாதுங்கும் போது தன்னையும் அறியாமல் என்பது அங்கு பெறப்படுது. தன்னையும் அறியாமல், துணைவனையும் அறியாமல், மன்னவன் குமாரன் தன்னுடைய தகுதியும் அறியாமல், தன்னுடைய தந்தையையும் அறியாமல் வேடர்களோடு கூடி இடர்பட்டது போல உயிரானது தன்னையும் அறியாமல் தலைவனையும் அறியாமல் இந்த ஐங்குல வேடர்கள் சூழலிலே பட்டு வருந்துகின்றது. ஆக இந்த ஐங்குல வேடர்களாலே உயிர் வருந்தி வருவதை இந்த அதிகரணம் பொருளாக எடுத்துக்கொண்டு உரைக்கின்றது. அது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல போன அதிகரணத்துக்கு தொடர்ச்சியா இது வரணும், அது ஒன்று இருக்கின்றது. போன அதிகரணத்துல வந்து என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், பசுகரணங்கள் சிவகரணமாக விளங்க உயிரானது சாக்கிரத்தை அதீதத்தை புரியும் என்று சொன்னார் குருவர்களால். அந்த நிலையை இதுவும் சொன்னார். ஆக பசுகரணங்கள் சிவகரணங்களாக விளங்கிவிட்டா அந்த கரணங்களோடே உயிர் வந்து எப்போதும் கலந்திருக்கலாமே, அங்க ஏன் அதீதம்ங்கிற பேச்சு ஏன் இடம்பெறுது? சாக்கிரமாவே இருந்துட்டு போலாம், சாக்கிரத்தை அதீதம்னு சொல்றீங்களே. மற்ற பெத்தான்மாக்களுடைய சாக்கிர நிலைமை போன்றது அன்று இது. சாக்கிரம் என்பது நனபவத்தை, பெத்தான்மாக்கள் இருக்கிற அந்த சாக்கிரம் நனபவத்தை அது அவங்க கரணங்கள்லாம் பசுகரணங்கள், அதனால அது தாழ்வானது. இந்த ஆன்மாக்கள் இவற்று இந்த அதாவது நிட்டை குழுவதற்குரிய உபாயத்தை கடைபிடித்து அதை சாதித்த ஆன்மாக்கள் இவர்களுக்கு பசுகரணங்கள் எல்லாம் அந்த நிலைமையிலிருந்து மாறி சிவகரணங்களாக விளங்குகின்றன அல்லவா. ஆகவே இவர்கள் கரணம் கடந்த அதீதத்தை அடைய வேண்டியதில்லை, இவர்கள் கரணங்களோடு இருந்து கொள்ளலாம் என்று வாதிடுகின்றார்கள் ஒரு சாரார். யாரு எல்லாம் நமக்கு வேண்டியவர்கள் தான், நம்ம அகச்சமயத்தார் சிவசங்கராந்தவாதிகள். ஆகவே எல்லாம் சைவர்கள் தான், எல்லாம் போற்றப்பட வேண்டியவர்கள் தான். என்ன பதிவ சுபாகம் ஒப்பொருள் உண்மை சிவாகம பிரமாணம் எல்லாவற்றையும் நம்மை போலவே உடன்படுபவர்கள் தான். ஆனா இந்த மாதிரி முத்தி நிலையில கொஞ்சம் கொஞ்சம் அவர்கள் வந்து மாற்றுக்கருத்து உடையவர்களாக இருப்பார்கள். அதை தெளிவாக சொன்னால் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அதான் அகச்சமயத்து ஒளியா என்று சார்பு நூல் கூறுகின்றது. ஆகவே பசுகரணங்கள் சிவகரணமாக பொருந்திவிட்டு அந்த சாக்கிர நிலையிலே இருக்க பெற்றார் அவர்கள் ஏன் கரணம் கடந்து அதீத நிலையை அடைய வேண்டும்? அவர்கள் கல்விகரணங்களோடு இருக்கலாம், அவையெல்லாம் சிவகரணங்கள் தானே என்று சிவசங்கராந்தவாதிகள் நம்முடைய கருத்தை மறுக்கின்றார்கள், அதீதம்னு சொல்ற கருத்தை மறுக்கின்றார்கள். அப்போ இந்த கருவிகரணங்களை கொண்டா சிவத்தை அறிய முடியும்? அது முடியாது. சிவகரணங்களாக இருந்தாலுமே சரிதான், என்ன எப்போ அந்த கருவிகரணங்கள் சிவகரணங்களாக திகழும் என்பதை நாம வந்து நினைவில் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஆன்மா வந்து கருவிகரணங்களை பற்றி கிடந்தால் அப்போ கருவிகரணங்கள் பசுகரணங்களாகத்தான் இருக்கும், அவை சிவகரணங்களாக இருக்க மாட்டான். எப்போ ஆன்மா வந்து கருவிகரணங்களை எல்லாம் விடுத்து அந்த தத்துவ சுத்தி என்ற நிலையை அடைந்து எப்போ அந்த ஆன்மா அருளோடு கூடுகின்றதோ அப்பந்தான் இந்த கருவிகரணங்களும் அருள்மயமாகி சிவகரணங்களாக திகழும். ஆன்மா கருவிகரணங்களுக்கு மேல வந்துட்டதுன்னா இது பசுகரணங்கள் தான். அதனால சிவகரணங்கள் ஆன பிறகு கரணங்களோட இருக்கலாமேங்கிறது பொருந்தாது. ஆன்மா அருளோடு கூடினால் அல்லவா இந்த கரணங்கள் சிவகரணங்கள். தன்னையும் கரணங்களையும் எல்லாத்தையும் வந்து சிறுவர்களுக்கே ஆன்மா ஒப்படைத்து விட்டால் அல்லவா இந்த கரணங்கள்லாம் சிவகரணங்களா திகழும். அது ஒரு கருத்து. ஆக இந்த சிவசங்கராந்தவாதிகள் இவர்கள் சிவகரணங்களோடு ஆன்மா இருப்பதனாலே ஒன்றும் பிழையில்லை, அது கரணம் கடந்து அதீதம் என்று ஒன்று பேச வேண்டியதில்லை என்று நம்மை மறுக்கும் பொழுது அந்த மறுப்பினை வந்து நாம மறுத்து இந்த ஐம்புல வேடர் சூழலிலே ஆன்மா வருந்தும் என்பதை அங்க எடுத்து ஐம்புலங்கும் போது ஆகவேற ஐம்பொறிகளை தான் குறிக்கிறது. இந்த ஐம்புல ஐம்பொறி வேடர்களாலே ஆன்மாவானது வருந்தும் என்ற அந்த சூத்திர கருத்தையும் அங்க வந்து வலியுறுத்தி வந்து சிவகரணங்களாக திகழும் போதும் சரி ஆன்மா வந்து கரணம் கடந்த அதீதத்தில் இருந்துதான் சிவத்தை அனுபவிக்க முடியும் என்ற கருத்தினை இங்கே வலியுறுத்தி வருகின்றது. மூன்றாம் அதிகரணம் பாடலை காணலாம். கருவிகளிந்தார் காணார் ஒன்றுமெனிர் காணார், காணாதார் கன்னிகைதான் காமரதன் காணார், மருவி இருவரும் புணர வந்த இன்பம் வாயினார் பேசறிது மணந்தவர்தான் உணர்வர், உருவின் உயிர் வடிவதுவும் உணர்ந்திலர்கான், சிவனை உணராதார் உணர்வினால் உணர்வது கற்பனைகான், அருள்வெறின் அவ்விருவரையும் அறிவிறந்து அங்கு அறிவர், அறியாரேர் பிறப்பும் விடாது ஆணவமும் அறாதே. முதல்ல நாம எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது கொஞ்சம் கொண்டு கூட்டி பார்க்க வேண்டிய பாடல். பொழிப்புரையினை அடியொற்றி பதவுரை செய்திருக்கின்றார்கள் வழக்கம் போல. இப்ப எப்படி பார்க்கணும் சொன்னால் இரண்டாம் அடியினை எடுத்துக்கொள்ள வேண்டும். மருவி இருவரும் புணர வந்த இன்பம் வாயினார் பேசறிது மணந்தவர் தான் உணர்வர். சரி, கன்னிகைதான் காமரதம் காணார், மணந்தவர் தான் உணர்வர் இல்லையா? ஆமா, புணர வந்த இன்பம் மணந்தவர் தான் உணர்வர், வாயினால் பேசறிது கன்னிகைதான் அக்காமரதம் காணார் என்று நம்ம அங்க காமரதம் அந்த காமரதம் சொல்லி ஒரு சுட்டு அறிவித்துக் கொள்ளலாம். கன்னிகை இந்த காமரதம் காணார். அதுபோல இது ஓமை, அதாவது இல்லற இன்பத்தினை அனுபவித்தவர்களுக்கு தான் அறிவார்களே ஒழிய அதை எடுத்துச் சொல்ல முடியாது. ஒரு கன்னியாக இருக்கப்பட்டவள் அவள் எடுத்துச் சொல்லி புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே இல்லை, எடுத்துச் சொல்லவும் முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து ஓமை. அதுபோல அதுபோல என்பது அங்க வந்து வெளிப்படையாக இல்லை, அறிவித்துக் கொள்ள வேண்டும். அதனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணி என்று சொல்வார்கள். அதான் குறிப்புரையில பாத்தீங்கன்னா முதல்ல அதுதான் எழுதியிருப்பார்கள். இது எடுத்துக்காட்டு ஓமை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகன, எழுத்தெல்லாம் அகர முதல அதுபோல உலக ஆதிபகவன் முதற்று அதுபோலங்கிறது அங்க வந்து நாம அறிவித்துக் கொண்டு உரைக்க வேண்டும் அல்லவா. அந்த முதற்குரல் எடுத்துக்காட்டு ஓமேனி, அது மாதிரி இந்த பாடலும் எடுத்துக்காட்டு ஓமேனி. மருவி இருவரும் புணர வந்த இன்பம் வாயினார் பேசறிது மணந்தவர் தான் உணர்வர், கன்னிகைதான் காமரதன் காணாள். அதுபோல அதுபோல எங்க வரணும்? ஈற்றடிக்கு போகணும். அருள்வெறின் அவ்விருவரையும் அறிவிறந்தங்கு அறிவர். அதுபோல திருவருள் பெற்றால் அவ்விருவரையும் அறிவர். அது இருவர்னா யாரு என்றார், ஒன்று ஆன்மாவாகிய தான், இன்னொன்று சிவம். ஆகவே திருவருள் பெற்றால்தான் ஆன்மா தன்னையும் அறியும், தனக்கு தலைவனாகிய சிவத்தையும் அறியும். திருவருள் பெற்றால்தான், பெறாத வரைக்கும் தன்னையும் அறியப் போவதில்லை, தலைவனையும் அறியப் போவதில்லை. அதான் அருள் பெறின் அவ்விருவரையும் அறிவிறந்தங்கு அறிவர் என்று கூறினார். அறிவிறந்து என்றால் இந்த கருவிகரணங்களால் விளங்கக்கூடிய பாச அறிவை கடந்து, இறந்து என்பது கடந்து என்று பொருள்படும். இந்த பாச ஞானத்தை கடந்து, பசு ஞானத்தையும் கடந்து இருவரையும் அறிவர், இருவரையும் அறிவர், தன்னையும் தலைவனையும் ஆகிய இருவரையும் அறிவர். அருள் பெற்றால்தான் அறிவார்கள். அங்க உலகிய இன்பமும் வந்து அது அனுபவத்துக்கு வரும்போதுதான் அறியப்படும். அதுபோல அருள் சார்பு கிடைக்கும் போதுதான் ஆன்மா தன்னையும் தலைவனையும் அறியும். அப்புறம் வந்து நம்ம வந்து முதலடிக்கு போவோம். கருவிகளிந்தார் காணார் ஒன்றுமெனீர் காணார் காணாதார் என்ற பகுதி உள்ளது. ஆகவே அறிவு இறந்து அங்கு அறிவர் சொல்லும்போது கருவி அறிவையெல்லாம் கடந்து தன்னையும் தலைவனையும் அறிவர் சொல்லப்பட்டது. அப்படி கருவி அறிவையெல்லாம் கடந்து அறிய முற்பட்டால் ஒன்றையும் அறிய முடியாது, கருவிகளோடு கூடிதான் ஆன்மா அறிய முடியும் என்று சங்கராந்தவாத செய்வர்கள் வாதிடுகின்றார்கள். கருவிகளின் சார்பை விட்டுவிட்டால் ஆன்மாவுக்கு ஒரு அறிவும் ஏற்படாது. கருவிகளிந்தார் காணார் ஒன்றும் எனில் காணார் காணாதா, இதை எப்படி கொள்ளணும் என்றால் கருவியை கழிந்தார் காணார் ஒன்றும் என்பதை, காணார் ஒன்றும் என்பதை ஒன்றும் காணார் என்று மாற்றிக்கொள்ளணும். கருவி கழிந்தார், கருவிகளின் சார்பு அதை விட்டு நீங்கினார், காணார் ஒன்று, ஒன்றும் காணார், எதையுமே அறிய மாட்டார்கள் எனில் என்று நீங்கள் கூறுவீர்களே ஆனால் காணார் காணாதார், காணார் காணாதார் என்பதை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும், காணாதார் காணார் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். கருவி கடந்து எதையும் காணாதவர்கள் காணாதவர்களே ஆவார்கள். என்ன, அவர்களுக்கு அருள் பெறும் பக்குவம் வரவில்லை. கருவிகளை விட்டால் அறியாமைதான் வந்து பொருந்துகின்றது என்று சொன்னால் அவர்கள் அருள் பெறும் பக்குவத்துக்கு இன்னும் வராதவர்கள், பெற்ற நிலையிலேயே தொடர்ந்து இருப்பவர்கள். இருவினை ஒப்பு சத்தினிபாதம் அதெல்லாம் அவர்களுக்கு இன்னும் வரவில்லை. ஆகவே இருவினை ஒப்பு சத்தினிபாதம்னா வராதனால, அந்த பக்குவம் வராதனால அவர்கள் கருவிகளிலிருந்து அவர்கள் கடக்க முடியவில்லை. கருவிகளை விட்டு அறியாமையில் விழுகின்ற நிலையில்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். கருவிகளை விட்டால் அறியாமையில் விழுகின்ற நிலையில்தான் இருக்கின்றார்கள். ஆகவே கருவிகளை நீத்து ஒன்றும் காண முடியவில்லை என்று ஒரு சாரா இருப்பார்களே ஆனால் அவர்கள் காண முடியாதவர்கள் தான், இன்னும் பக்குவம் பெறல. அந்த கருத்தில்தான் கருவி கழிந்தால் ஒன்றும் காணார் எனில் காணாதார் காணார், காணாதவர்கள் காணாதவர்கள் தான். என்ன என்ன அருள் அவர்கள் பெறாதான், அருள் பெறின் அவ் இருவரையும் அறிவிறந்து அங்கு அறிவர். அப்ப கருவி கழிந்தால் ஒன்றும் காணார்னா அருள் பெறவில்லை, அருள் பெறுவதற்கான பக்கம் வரவில்லை என்றுதான் பொருள் இல்லையா. இதனை மறுத்து சங்கராந்தவாசிகள் சொல்கின்றார்கள், இல்லை சிவகரணங்களை கொண்டு சிவத்தை அறியலாம் என்று சொன்னால் கருவிகரணங்களால் உயிரையே அறிய முடியாது. கருவிகரணங்களின் துணை கொண்டு உயிர் தன்னையே அறிய முடியாது. அப்படி கருவிகரணங்கள் மயக்கம் செய்வன, அந்த கருவிகரணங்களின் துணை கொண்டு தனக்கும் மேற்பட்ட சிவனையும் அறியலாம் என்று சொல்வது வெறும் பாவனை தான், போலியான பாவனை இல்லையா. கருவிகரணங்களின் துணை கொண்டு உயிர் தன்னையே அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா கருவிகரணங்கள் உயிரை பற்றிய சிந்தனையை தோன்ற விடாமல் புறத்து விடயங்களை நோக்கியே உயிரை வந்து செலுத்திக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த கருவிகரணங்களை கொண்டு, அதாவது தன்னையே அறிவதற்கு உதவ மாட்டாத கருவிகரணங்களை கொண்டு தனக்கும் மேற்பட்ட தலைவனையும் அறியலாம் என்று சொன்னால் அது வெறும் பாவனை தான் என்று சொல்கின்றார். அதான் மூன்றாம் அடி, மூன்றாம் அடிக்கு வரணும். உருவின் உயிர் வடிவதும் உணர்ந்திடர்கான், உருவின் என்று சொல்லும்போது இங்க உரு என்பது உடம்பு, அந்த உடம்பில் உள்ள கருவிகரணங்களை குறிக்கும். இன் என்பது ஐந்தாம் வெற்றுமை உருபு, அது ஏது பொருள்ல வருது. ஆமா, நமக்கு நமக்கு எல்லாம் பார்த்திருக்கோம் அந்த மாதிரிலாம் சிவஞான போதம் முதல் சூத்திரத்துல, சிவஞான போதம் முதல் சூத்திரத்துல அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின், அந்த இடத்துல வினைமையின் அந்த இன் என்பது என்ன பொருள் வந்தது, ஏது பொருள் தானே, முத்தொழிகளை உடையதால், ஏதுங்கிறது காரணம் முத்தொழிகளை உடையதால். அதே மாதிரி இரண்டாம் சூத்திரத்துல ஆணையின் என்பது சிங்க நோக்கா இருவினையின் என்பது கூடையும் சேரும்னு சொன்னாங்க. அப்ப ஆணையின் இருவினையின் வரும்போது அந்த இடத்துல ஆணையின் என்பதில் உள்ள இன் வந்து ஏது பொருள் தான், ஆணையினால் செலுத்தப்பட்டு வரும் இருவினைன்னு. அப்படி இன்னுருவு ஏது பொருள் வருது நம்ம பார்த்திருக்கிறோம் சிவஞான போதத்தில். அது மாதிரி இங்க உருவின் என்றால் கருவிகரணங்களால், கருவிகரணங்களால் மயங்கின்னு நம்ம பொருள் கொள்ளணும். கருவிகரணங்களால் மயங்கி உயிர் வந்து உயிர் உயிரையே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அப்படி தன் உயிராகிய தன்னை அறியாதவர்கள் என்ன சிவனை உணர்வார்கள் சொன்ன அது எப்படி பொருந்தும், அதை சொல்றாரு. உருவின் உயிர் வடிவதும் உணர்ந்திலர்கான், சிவனை உணராதார் உணர்வினால் உணர்வது கற்பனைகான். சிவனை இதுகாரம் உணராமல் இருப்பவர்கள் என்ன இந்த கருவி கிரணங்களால் உணர்வது உணரலாம் என்று சொல்வது கற்பனை தான், கற்பனையான ஒரு பேச்சு தான் என்று சொல்கின்றார். உருவின் மயங்கி, அதாவது கருவி கிரணங்களினால் மயங்கி உயிர் வடிவாகிய தம்வடிவையும் உணராதவர்கள், அவர்கள் சிவனையும் உணராதவர்களே. அப்படிப்பட்டவர்கள் உணர்வினால் உணர்வது, இந்த கருவி கிரணங்களினால் சிவனை உணரலாம் என்று கூறுவது கற்பனையா? கற்பனைதான், பெரும் கற்பனையான பேச்சுதான். இப்போ ஈற்றடியினுடைய கடைசி பகுதிக்கு வந்துடலாம். ஈற்றடியினுடைய கடைசி பகுதி, அறியாரே, அவ்வாறு கருவி கிரணங்களோடு சேர்ந்து சிவத்தை அறியாமல் அவர்கள் தொடர்ந்து இருப்பார்களே ஆனால் பிறப்பும் விடாது ஆணவமும் அறாதே. அவர்களுக்கு பிறவி தொடர்ச்சி விடாது, ஏனென்றால் பிறப்புக்கு காரணமான ஆணவம் நீங்காமல் இருக்கின்றது. ஆணவம் நீங்கணும் அப்படின்னா கருவி கிரணங்கள் மீது உள்ள பற்று விடணும். கருவி கிரணங்கள், விடயங்கள் இவற்றின் மீது பற்று இருப்பது அதுதான் ஆணவ சார்பு உயிருக்கு இருப்பதுக்கு அதுதான் வந்து சான்றாக உள்ளது. உயிரோடு ஆணவச்சாறு இருப்பது என்பது நேரடியாக அறியத்தக்கது என்று அது நுணுக்கமானது. அந்த ஆணவத்துடைய செயல்பாட்டை வச்சுதான் அறிய முடியும். உயிருக்கு கருவிகள்ல விடயங்கள்ல பற்று இருக்குன்னா ஆணவ ஆதிக்கும் உயிர் அறிவுல இருக்கிறது, ஆணவத்தின் பிடியில் உயிர் இருந்து வருகின்றது என்று அதற்கு அங்க வந்து பொருள். அதனால வந்து இங்க அவர்கள் வந்து அப்படி கரணங்கள் மூலமாகவே சிவனையும் அறியலாம் என்று சொல்லி வருவார்களே ஆனால் அவர்கள் பிறவியிருந்து நீங்காதவர்கள், ஆணவத்திலிருந்து நீங்காதவர்கள். இப்ப வந்து நாம கொடிப்புறையை பார்க்கலாம். மூன்று, அதாவது இரண்டாம் அடியிலிருந்து தொடங்கி அந்த கொண்டு கூட்டு முறைப்படியே சொல்லியிருக்கின்றார்கள். பதவுரையிலும் கொண்டு கூட்டை நன்றாக பார்த்துக் கொள்ளலாம். இருவரும் புணர வந்த இன்பம் பேசறிது ஆயினும் மணந்தவர்தான் உணர்வர் அக்காமரசம் கன்னிகை காணாள். அதுபோல அருள் பெறில் அவ்விருவரையும் அறிவிறந்து அங்கு அறிவர் காணமாட்டாத அவக்குவர் அதனை காணார்தாமே ஆகலான். முதலடி காணமாட்டாத அவக்குவர் அதனை காணாதார்தாமே ஆகலாம். அபக்குவர், பக்குவருக்கு எதிர்ப்புதான் அபக்குவர், பக்குவம் வராதவர்கள் அர்த்தம். காணமாட்டாத அபக்குவர் அதனை காணார்தாமே ஆகலான், அவருக்கு உணர்த்தும் வாயில் இல்லை இது நிற்க. இது இருக்கட்டும். அப்புறம் மூன்றாம் அடி கொள்கின்ற பன்னிரங்களான் மயங்கி தன்னொளி இழந்த படிகம் போல. இந்த ஓமை உரையாசியை வருவித்துக் கொள்கின்றார். படிகத்தில் பல நிறங்கள் பிரதிபலிப்பதனால படிகத்தினுடைய உண்மையான நிறமானது அங்கு மறைந்து நிற்கின்றது, கீழ்பட்டு நிற்கின்றது, மற்ற நிறங்கள் மேம்பட்டு இருக்கின்றன. அதுபோல கருவிகரண சார்பினாலே கருவிகரணங்களுடைய பண்புகள் தான் உயிரிடம் மேம்பட்டு நிற்கின்றன, உயிரானது கீழ்பட்டு அடங்கியுள்ளது. எப்படி அந்த படிகத்திலே பிரதிபலிக்கும் பல நிறங்களும் படிகத்தின் உண்மை நிறத்தை அடக்கியிருக்கின்றனவோ அதுபோல உயிரிடத்திலே விளங்கக்கூடிய இந்த கருவிகரண ஞானமானது உயிரின் சொரூபத்தை அடக்கியுள்ளது. அதான் பன்னிரங்களான் மயங்கி தன்னோடு இழந்த படிகம் போல உருவான் மயங்கியே ஆன்மஸ்வரூபம் உணரப்பெற்றிலர். உருவான், அதாவது இந்த உடம்பினால் மயங்கியே, உடம்பில் உள்ள கருவிகளால் மயங்கியே. அதான் உருவான் அப்படின்னு சொன்னதுனால பாடல்ல உருவின் அப்படின்னு இருக்கு, உரையில உருவான்னு இருக்கு, அதனால இன்னொருவு ஏது பொருள். உருவான் மயங்கியே ஆன்மஸ்வரூபம் உணரப்பெற்றிலர். அதனை உணராதார் அப்பெற்றித்தாகிய உரு உணர்வார், அதாவது ஆன்மஸ்வரூபத்தையே அறிய விடாமல் தடுக்கக்கூடிய கருவி அறிவார் அப்படின்னு அர்த்தம். அதனை அப்பெற்றித்தாகிய உரு உணர்வால் அவ் ஆன்மாவுக்கு உள்ளாகிய சிவனையும் அறிவாம் என்றல் பாவக மாத்திரையே ஆகும்.